ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 18 முடிவு துறவின் பக்குவம் பதம் 9. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் காரியம் இத்தியேவ யத் கர்மம் நியத்தம் க்ரியதேர்ஜுனாம் சங்கம் தக்த்வா பலம் சைவம் சத்யாக சாத்விகாமதஹம் காரியம் இத்தியேவ யத் கர்மம் நியத்தம் க்ரியதேர்ஜுனாம் சங்கம் தக்த்வா பலம் சைவம் சத்யாக சாத்விகாமதஹம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்துராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஓ அர்ஜுனா, ஒருவன் தனது விதிக்கப்பட்ட கடமையை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக செய்து பௌதிக சங்கத்தையும் பலனுக்காக பற்றுதலையும் முழுமையாக துறக்கும்போது அவனது துறவு சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகய சக்ஷுரன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலேன் ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யம் பிரபு நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீ வாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் அத்தியாயம் 18 பதம் 9 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பகுதியில் துறவு அப்படிங்கிறத பற்றி விளக்குகின்றார். முதல் தரமான துறவி என்றால் என்ன, இரண்டாவது தரம், மூன்றாவது தரம், துறவி என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி பகவான் விளக்குகின்றார். அதாவது மூன்றாவது தரமான துறவி என்பது மாயையின் மயக்கத்தினால் துறவுரம் சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வது மூன்றாவது தரம் என்று பகவான் விளக்கினார். அதுக்கப்புறம் பகவான் விளக்கினார் இரண்டாவது தரம் ரஜோகுணத்தில் உள்ள சந்நியாசம். துறவு என்பது தொல்லைகள் நிறைந்து உள்ளது, அசௌகரிய உடலுக்கு அசௌகரியத்தை கொடுக்கின்றது, அதனால் சந்நியாசம் ஏற்றுக்கொள்வது, இது வந்து இரண்டாவது தரம் அப்படின்னு பகவான் விளக்கினார். இது வந்து இன்பத்தை தராத துன்பத்தை தரும் அப்படின்னு விளக்கினார். அதாவது தொல்லைகள் நிறைந்தது அப்படின்னா கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, இல்லைனா அலுவலகத்தில் சண்டை, இல்லை நாட்டில் சண்டை, பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது குடும்பத்தில் இருக்கும் பொழுது, இல்லைனா வந்து அசௌகரியமாக இருக்கிறது, அதனால் நான் துறவரம் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு போகிறது வந்து இரண்டாவது தரம் என்று பகவான் விளக்கினார். இந்த விதத்தில் பகவான் குறிப்பிடுகின்றார், முதல் தரமான துறவு என்பது ஒரு மனிதன் விதிக்கப்பட்ட கடமையை செய்வதற்காக அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது ஒரு சன்னியாசி இருக்கார் அப்படின்னா அவருக்கு சில நேரங்களில் வந்து தொல்லையாக கூட இருக்கலாம், இல்லை வந்து அசௌகரியமாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மெல்லாம் வந்து வீட்டில் தங்கியிருக்கோம். சன்னியாசி எங்கே தங்குவார் அப்படின்னா குறிப்பாக வந்து அவர் மரத்துக்கடியில், இல்லைன்னா கோயிலில், சத்திரத்தில், இது போன்ற பொது இடங்களில் தங்கியிருப்பார். அப்போ வந்து உடல் அசௌகரியம் ஏற்படலாம். நம்ம வந்து பெட்டில் படுத்திருக்கோம், அவர் வந்து சாதாரண தரையில் படுத்திருப்பார். இதுபோல் பலவிதமான அசௌகரியம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம், நன்மை ஏற்படலாம், தீமை ஏற்படலாம், பிடித்திருக்கலாம், பிடிக்காமல் கூட இருக்கலாம். இருந்த பொழுதிலும் எனது கடமை, எனது விதிக்கப்பட்ட கடமை என்று நினைத்து யார் ஒருவர் சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்கின்றாரோ, யார் ஒருவர் சந்நியாசத்திற்கு சந்நியாசிக்கு என்னென்ன கடமைகள்லாம் இருக்கின்றதோ அதை செய்கிறாரோ அவர் முதல் தரமான சந்நியாசி என்று பகவான் இங்கே விளக்குகின்றார். அதுக்கப்புறம் வந்து பௌதீக சங்கத்தை விட வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பௌதீக சங்கம் அப்படின்னா குறிப்பாக பெண்களுடைய சங்கத்தை விட்டுவிட வேண்டும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி கலியுகத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சன்னியாசியாக இருப்பார்கள், அவர்களுக்கு உதவி செய்வதற்கு பெண்கள், நிறைய பெண்கள் இருக்கின்றார்கள். அப்போ இதுக்கு சன்னியாசி அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கின்றது. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்பு 24 வயதில் சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டார். எதற்காக அப்படின்னா கலியுக தர்மம், பகவானுடைய நாமம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், பக்தியை பிரச்சாரம் செய்வதற்காக சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது ஜெகநாதபுரியில் ஒரு முறை இருக்கும் பொழுது ஒரு அழகான கீர்த்தனம் வந்தது. அப்பொழுது ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அந்த கீர்த்தனத்தை கேட்டு அவருக்கு உடலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் மயிர்கூச்செறிதல், ஆனந்த கடலில் மூழ்கி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கீர்த்தனம் எங்கேயிருந்து வருகிறதோ அந்த சப்தத்தை நோக்கி விரைந்து ஓட ஆரம்பித்தார். அப்பொழுது அவருடைய சேவகர் கோவிந்த் என்ன பண்ணார் அப்படின்னா, உடனே தடுத்து நிறுத்திவிட்டார். சைத்தன்ய மகாபிரபு, இது பெண்களுடைய பெண், யாரோ ஒரு பெண்மணி பாடுகிறார் அப்படின்னு சொன்ன உடனேயே ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அப்போதான் வந்து நினைவு வருகிறது. அப்போ சொல்கின்றார், நீ என்னை காப்பாற்றிவிட்டாய், ஏனென்றால் நான் அங்கே சென்றிருந்தால் நான் கடலில் குதித்து என்னுடைய உயிர் தியாகம் செய்ய வேண்டி வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கம்பீரமாக சந்நியாசத்தை கடைபிடித்தார். அதுபோல சங்கத்தை விட்டுவிட வேண்டும், பெண்களுடைய சங்கத்தை விட்டுவிட வேண்டும். அதுக்கப்புறம் வந்து சன்னியாசி என்பவர் அலுவலகத்தில் சென்று, சாதாரண இப்போ நம்மலாம் போயிட்டு அலுவலகத்தில் வேலை செய்வதை போல அவர் வேலை செய்யக்கூடாது, பணம் சம்பாதிக்க கூடாது, அதுக்கப்புறம் வந்து வியாபாரம் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழிலும் செய்யக்கூடாது, பணம் அவருக்கு சம்பார்த்தனைங்கிறது இருக்கவே கூடாது, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வங்கி கணக்கு இது போன்ற எதுவுமே வந்து சன்னியாசிகளுக்கு இருக்கவே கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் வந்து நதனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதா வா ஜெகதீஷ காமயே. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சொல்கின்றார், எந்த விதமான பெயர் புகழுக்காண்டி சன்னியாசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த கலியுகத்தில் இருக்கின்ற மக்கள் பார்த்தோம் அப்படின்னா, பெயருக்காண்டியும் புகழுக்காண்டியும் பலவிதமான சன்னியாச வேலைகளை செய்கின்றார்கள். அதாவது சன்னியாசி அப்படின்னா, இந்த உலகத்தில் நான் வந்து என்னுடைய பேர் எல்லா இடத்துலையும் பரவணும், என்னுடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவணும் அப்படிங்கிறதுக்காண்டி இருக்கக்கூடாது. உலகத்துக்கு நன்மை ஏற்படணும், பகவத் விஷயங்களை பிரச்சாரம் செய்ய வேண்டும், அதற்காக சந்நியாசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெயர் புகழுக்காக எந்த காரணத்தை கொண்டும் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுபோல் சாதாரண மனிதன் என்னென்ன செயல்களெல்லாம் செய்கின்றானோ, சினிமா படத்துக்கு போகிறது, அதுக்கப்புறம் வந்து விளையாட்டுகளை பார்க்கறது, இதுபோல் சாதாரண செயல்களில் ஒரு சன்னியாசி ஈடுபடக்கூடாது. அதனால தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், பௌதிக சங்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார், பலனுக்காக பற்றுதலையும் முழுமையாக துறக்க வேண்டும். அதாவது ஒரு காரியம் செய்கிறோம், அந்த காரியத்திலிருந்து வரக்கூடிய பலனை துறக்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், அதிலிருந்து ஒரு சில பலன்கள் வரும், அந்த பலன்களையும் எதிர்பார்க்கக்கூடாது. சன்னியாசியாக இருப்பவர் என்ன பண்ணும், எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். இதுதான் வந்து முதல் தரமான சன்னியாசம் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதனால் வந்து ஒருத்தர் கேட்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம், சன்னியாசி எப்படி இருக்கணும் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். இதனால் எங்களுக்கு என்ன நன்மை அப்படின்ட்டு ஒருத்தர் கேள்விகளே கேட்கலாம். அதாவது சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதன் உயிரை விடுவதற்கு முன்னாடி சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்ம அந்த பௌதிக பந்தத்திலிருந்து பற்றுதல்களை படிப்படியாக குறைக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, பௌதிக பந்தத்தில் இருக்கின்ற பற்றுதல்களை குறைக்கும் பொழுது மட்டும்தான் வந்து நம்ம முழுமையாக பகவான் மேலே சரணடைய முடியும். சர்வதர்மான் பரித்தக்ஷ மாமேகம் சரணம் ரஜம் அகம் துவம் சர்வ பாபேபி மோக்ஷை சாமி மா சுச்சக. பகவானிடம் வந்து பூர்ணமாக நம்ம சரணடைய வேண்டும். அப்படி சரணடையணும் அப்படின்னா, இந்த பௌதிக பந்தத்தில் பௌதிக உலகத்தில் இருக்கிற பந்தத்தை நம்ம வந்து அறுத்தெறிய வேண்டும். நம்ம இப்போ திருமணம் செய்து இருக்கலாம், இருந்தாலும் நம்ம மரணத்திற்கு முன்பு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, படிப்படியாக பந்தத்தில் இருந்து நம்ம முழுமையாக பக்தி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சரணடைகிறோம், ஒருத்தரை வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கொள்கின்றோம், ஒரு சன்னியாசியை வந்து குருவாக ஏற்றுக்கொள்கின்றோம் அப்படின்னா, இது போன்ற தகுதிகள் இருக்க வேண்டும். பகவான் இங்கே குறிப்பிடுவதைப் போல கடமையை நிறைவேற்றுவதற்காக அவர் சன்னியாசியாக இருக்க வேண்டும். இரண்டாவது வந்து பௌதிக சங்கத்திலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பலன்களில் செயல்கள் செய்யும் பொழுது வரக்கூடிய பலன்களையும் அவர் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால் வந்து நம்ம ஒருத்தரை குருவாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு கத்திரிக்காய் வாங்குகிறோம் அப்படின்னா 4 தடவை திருப்பி திருப்பி பார்க்குறோம், அதுலேருந்து ஓட்டை இருக்குமா பூச்சி இருக்குமா அப்படின்னு 4 தடவை திருப்பி திருப்பி பார்க்குறோம். ஆனால் குரு அப்படிங்கிறவர் நம்ம என்ன பண்ணுறோம், பற்றுன்னு ஏற்றுக்கொள்கின்றோம். அதனால் வந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி சன்னியாசியாக இருக்கின்றாரா அப்படின்னு நம்ம பார்த்து அவரை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம், ஆன்மீகத்தில் வந்து நம்ம முன்னேறலாமா அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேன், ஹரே ராம 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 ஹரே ஹரேன், ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். ஹரி ஓம் தத்சத்.